أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم.
السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله رب العالمين، ولا عاقبة للمتقين، ولا عدوان إلا على الظالمين. وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له، وأشهد أن محمدا عبد الله ورسوله، أما بعد. அன்பார்ந்த சகோதரர்களே, தாய்மார்களே, சூரத்துல் மாயிதாவினுடைய தஃப்ஸீர் வகுப்பில் இன்றைய தினத்தில் 43-44 வசனங்களை நாம் பார்த்திருக்கிறோம். அல்லாஹு தஆலா இந்த வசனத்தை எப்படி ஆரம்பிக்கின்றான்? அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். வகைஃப யுஹக்கிமூனக வஇந்தஹுமுத் தௌராத் ஃபீஹா ஹுக்முல்லாஹ் ثُمَّ يَتَوَلَّوْنَ مِنْ بَعْدِ ذَلِكَ وَمَا أُولَئِكَ بِالْمُؤْمِنِينَ. சென்ற எங்களுடைய தஃப்ஸீர் வகுப்பில் யூதர்கள் தங்களுக்கு வழங்கப்பட்ட அந்த தௌராத்தினுடைய கொலை சட்டத்தை, தௌராத்தினுடைய விபச்சார சட்டத்தினை, திருமணத்துக்கு பின்னால் ஒரு மனிதன் விபச்சாரம் செய்தால் என்ன என்ற சட்டத்தை அவர்கள் மறைத்த போது, அல்லாஹு தஆலா நபி அவர்கள் மூலமாக தௌராத்தினுடைய உண்மையான சட்டம் என்ன என்பதை வெளி உலகத்திற்கு அல்லாஹு தஆலா கொண்டு வந்து நபி அவர்கள் மூலமாக அதை வெளிப்படுத்தினான். எனவே தௌராத்தில் இருந்த சட்டத்தை அவர்கள் மறைத்து வேறு ஒரு சட்டத்தை தங்களுடைய லாபத்துக்காக அவர்கள் மாற்றிக்கொண்டார்கள் என்ற விவரம் எல்லாம் சொல்லப்பட்டது. சகோதரர்களே, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் வந்து அவர்கள் சட்டம் கேட்ட அந்த நேரத்தில், உண்மையிலேயே இந்த சட்டத்தை ஏற்று அமுல் செய்ய வேண்டும், அதை வாழ்க்கையில் நடைமுறைப்படுத்த வேண்டும் என்ற அந்த சிந்தனையோடுதான் அவர்கள் வந்தார்களா, இந்த உள்நோக்கு அவர்களிடம் இருந்ததா என்பதை அல்லாஹு தஆலா அடுத்த வசனத்தில் எங்களுக்கு விளங்கப்படுத்துகின்றான். அப்ப எனவே தொடர்ச்சியாக யூதர்கள் கொண்டிருந்த கொள்கை அல்லாஹ்வுடைய வேதத்தில் எவ்வாறு அவர்கள் மாற்றங்களை ஏற்படுத்தினார்கள், தங்களுடைய மனோ இச்சைப்படி நடந்தார்கள் என்பதை தான் அல்லாஹு தஆலா விளக்கிக் கொண்டு வருகின்றான். அதுல 43வது வசனத்துல அல்லாஹ் ஆச்சரியக்குரியோடு, அதாவது ஒரு ஆச்சரியமாக வினவக்கூடிய ஒரு விஷயம், வகைஃப யுஹக்கிமூனக, எப்படி உம்மிடம் அவர்கள் தீர்ப்பு கேட்டு வருகின்றார்கள். இப்ப அவங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்துல ஒரு குழுவை அனுப்பி இந்த விபச்சாரத்துக்கான குற்றம் என்ன என்பதை விவரித்தார்கள். ஆனால் அவர்களுக்கு தெரியும் அவர்களுடைய வேதத்தில் என்ன சட்டம் இருக்கிறது என்றது. அதனால்தான் அல்லாஹு தஆலா அவர்களுடைய இந்த போக்கை மறுக்கும் முகமாக வகைஃப யுஹக்கிமூனக வஇந்தஹுமுத் தௌராத்து ஃபீஹா ஹுக்முல்லாஹ், அவர்களிடம் தான் தௌராத் வேதம் இருக்கின்றதே, அதில் தான் சட்டம் இருக்கின்றதே, அல்லாஹ்வுடைய சட்டம் அந்த வேதத்தில் இருக்கிறதல்லவா, அப்படி இருக்கும் போது எப்படி உம்மிடம் அவர்கள் தீர்ப்பு கேட்டு வரலாம்? சும்மய சவல்லௌன மின் பஅதி தாலிக், தீர்வு இன்னதுதான் என்று சொல்லப்பட்ட பிறகும் கூட என்ன செய்யறாங்க, அதை விட்டு போட்டு வேறு வழியில போறாங்க. எனவே அல்லாஹு தஆலா தெளிவாக அதில் அல்லாஹ்வின் கட்டளையும் உள்ளது, எனினும் அதை பின்னர் புறக்கணித்து விடுகின்றார்கள். அப்ப எனவே அவர்களுக்கு இதுதான் சட்டம் என்று சொல்லப்பட்ட பிறகும் கூட நபி அவர்கள் சொல்வதற்கு முன்னாலே அவர்களுடைய அறிஞர்களுக்கு வந்து அவர்களுடைய வேதத்தில் இன்னதுதான் சட்டம் இருக்கிறது என்பது தெரியும். அப்ப எனவே நபி அவர்களிடத்தில் வந்தது கூட அவர்கள் வந்து அதில் தெளிவடைந்து நாம் அதை வாழ்க்கையை அமுல் செய்ய வேண்டும் என்பதற்காக அல்ல, தங்களுக்கு சார்பாக சொன்னால் அதை ஏற்றுக்கொள்வோம், இல்லாவிட்டால் விட்டுவிடுவோம் என்ற நம்பிக்கையில் தான் என்ன செய்தார்கள், அவர்கள் வருகை தந்தார்கள். எனவே அல்லாஹு தஆலா அவர்களுடைய இந்த நிலைப்பாட்டை என்ன செய்கின்றான், விமர்சிக்கின்றான். எப்படி அவர்கள் உம்மை தீர்ப்பு கூறுபவராக ஆக்க முடியும், அவர்களிடம் தௌராத் இருக்கின்றது, அதில் அல்லாஹ்வுடைய சட்டம் இருக்கின்றது, பிறகு சட்டம் சொன்னப்பட்ட பின்னரும் கூட சும்மய தவல்லௌன மின் பஅதி தாலிக், இதற்கு பின்னால் அதை புறக்கணித்து போகின்றார்கள். வமா உலாஇக பில் முஃமினீன், எனவே அவர்கள் மூமீன்கள் அல்ல, விசுவாசிகள் அல்ல என்று அல்லாஹு தஆலா மறுக்கின்றார். சகோதரர்களே, இதிலிருந்து நாம் தெரியக்கூடிய ஒரு பாடம், மார்க்க விளக்கங்களை நாம் கேட்டறிய செல்கின்ற போது அதை வாழ்க்கையில் நடைமுறைப்படுத்துகின்ற சிந்தனையோடு தான் நாங்கள் என்ன செய்யணும், விளக்கங்களை கேட்க வேண்டும். சிலர்களுடைய நிலைப்பாடு எப்படி என்று சொன்னா, ஒரு ஆளின் சார் இடத்துல ஃபத்வாவை கேட்பாங்க, அவரும் சட்டத்தை சொல்லிடுவார். ஆனா இவருடைய மனசுக்கு அது பிடிக்கல. இவருக்கு இன்னும் என்ன செய்யல, என்ன செய்கின்றார், இன்னொருவருடன் தீர்ப்பு கேட்டு போகின்றார். என்ன எதிர்பார்ப்பு, இவர் ஏதாவது இவருக்கு சார்பாக தமக்கு சார்பாக எதையாவது என்ன சொல்லிவிடுவாரா? அப்ப எனவே இப்படி பல ஆளுங்களிடம் என்ன செய்வார்கள், ஒரே சட்டத்தை விசாரணை செய்வார்கள். எதற்காக, யாராவது ஒருத்தர் சொல்லிட மாட்டாங்களா, இந்த பேங்க்ல கடன் எடுத்தா வட்டி கட்டினா பரவாயில்லன்னு சொல்லி, அது பிரச்சனை இல்லை. அப்படி யாராவது ஒரு பத்துவா கொடுத்திருக்க மாட்டார்களா? உங்களுக்கு தெரியும், வங்கி கொடுக்கக்கூடிய மேலதிக பணத்தை வட்டி இல்லை என்று சொன்னவர்கள் இருக்கிறார்கள், வட்டி இல்லை என்று சொன்னவர்கள் இருக்கிறார்கள். ஆனால் அதற்கு கடுமையாக மறுப்பு தெரிவிக்கப்பட்டு, இல்லை அது வட்டி தான் என்பதில் சந்தேகம் இல்லை என்று பதில் எல்லாம் சொல்லப்பட்டிருக்கிறது. இவருக்கு தேவை என்ன, அதாவது தனக்கும் அப்படி ஒரு பத்துவா தான் தேவை. யாராவது ஒரு ஆளும் அப்படி ஒரு பத்துவா கொடுத்திருந்தான் என்று சொன்னா, அந்த பத்துவாவை எடுத்துக்கொண்டு தன்னுடைய அந்த வாழ்க்கையை வந்து என்ன செய்து கொள்வாரு, நியாயப்படுத்திக் கொள்வார். எனவே பத்துவா கேட்கின்ற போது அதை வாழ்க்கையில் நடைமுறைப்படுத்தக்கூடிய அந்த சிந்தனையில் நாம் மார்க்க விளக்கத்தை பத்துவாவை கேட்க வேண்டும். ஒரு ஆளுமை விட்டு இன்னும் ஒரு ஆளுமை நாம் தாண்டி போகிறோம் என்று சொன்னால், ஊர்ஜிதம் செய்து கொள்வதற்காக, மேலதிக விளக்கத்தை பெறுவதற்காக இப்படி போறது தப்பில்லை. சிலர்கள் பாத்தீங்கன்னு சொன்னா, வாழக்கூடிய சில கிராமங்கள்ல கொஞ்சம் அதிகமா படிச்சவங்க இல்லாம இருக்கலாம், ஊர்ல இருக்கிறவங்கிட்ட விளக்கத்தை கேட்டு போட்டு பிறகு இவர் ஒரு பெரிய ஆளுமை சந்திக்கிறார். சந்திக்கும் போது என்ன செய்கின்றார், அதே கேள்வியை கேட்கின்றார். இவருடைய நோக்கம் என்ன, தான் மேலும் தெளிவடைய வேண்டும், இதுல இன்னும் ஊர்ஜிதம் செய்து கொள்ள வேண்டும் என்பதற்காகத்தான். இல்ல இவர் நமக்கு சார்பா ஏதாவது சொல்லிட மாட்டாரா என்ற அந்த சிந்தனை. அப்ப அல்லாஹு தஆலா யூதர்களிடம் அந்த குணம் இருந்தது. அவர்கள் அதற்காகத்தான் என்ன செய்தார்கள், முகமது நபியிடம் ஒரு குழுவை அனுப்பி என்ன சொன்னார்கள், இதை அவர் சொன்னால், அவர்கள் சட்டம் வைத்திருந்தார்கள் விபச்சாரிகளுக்கு எப்படி தண்டனை கொடுக்க வேண்டும் என்றது, இது நமக்கு சார்பாக அவர் சொன்னால் எடுத்துக் கொள்ளுங்கள், இல்லாவிட்டால் புறக்கணித்து விடுங்கள், இல்லாவிட்டால் புறக்கணித்து விடுங்கள். எனவே யூதர்களுடைய இந்த மோசமான நிலைப்பாட்டை அல்லாஹு தஆலா என்ன செய்கின்றான், இந்த 43வது வசனத்தில் விளக்கி சொல்கின்றான். எனவே இந்த சமுதாயத்தில் யாரும் இந்த குணத்தை கொண்டவர்களாக இருப்பார்களானால், யூத பண்புள்ளவர்களாக அவங்களும் என்ன செஞ்சுவாங்க, மாறி விடுவார்கள். சகோதரர்களே, வசனத்தினுடைய கடைசியை பாருங்க, அல்லாஹ் எப்படி சொல்கின்றான், வமா உலாஇக பில் முஃமினீன், அவர்கள் விசுவாசிகள் அல்ல. எங்கல்ல யாராவது ஒருவர் அப்படி செய்தார் என்று சொன்னா, அவரை போய் நாங்கள் காஃபிர்னு சொல்ற கூடாது. யூதர்கள் அவர்கள் காவிர்கள், அவர்களிடம் இருந்த கொள்கை கோட்பாடுகள் என அதன் காரணமாக அவர்கள் என்ன செய்தார்கள், இப்படி செயல் ரீதியாக ஒரு தவறை ஒரு மனிதன் செய்கின்ற போது அதை வைத்து நாம் என்ன செய்ய முடியாது, காவிர் பட்டம் கொடுத்துவிட முடியாது. அல்லாஹு தஆலா மூமின்கள், அதாவது யூதர்களை பற்றி சொல்லும் போது, வமா உலாஇக பில் முஃமினீன், இவர்கள் மூமின்கள் அல்லர் என்று குறிப்பிடுகின்றான். அடுத்ததாக வரக்கூடிய வசனத்தை நாங்க பார்த்தோம்னு சொன்னா, 44வது வசனத்தில் அல்லாஹு தஆலா இன்னா அன்சல்னா தௌராத ஃபீஹா ஹுதன் வ நூர், தௌராத் வேதத்தை நாம் இறக்கி அருளினோம், தௌராத் வேதத்தை நாம் இறக்கி அருளினோம், ஃபீஹா ஹுதா, அதில் நேர்வழியும் வ நூர், ஒளியும் இருந்தது என்று அல்லாஹ் சொல்கின்றான். யஹ்குமு பிஹன் நபியூன அல்லதீன அஸ்லமு, அல்லாஹ்வுக்கு கட்டுப்பட்டு நடந்த நபிமார்கள் என்ன செய்தார்கள், அந்த தௌராத்தை கொண்டு மக்களிடம் தீர்ப்பு கூறுபவர்களாக இருந்தார்கள். மக்களுக்கு மார்க்க சட்டங்களை எதை கொண்டு மக்களுக்கு சொல்வார்கள் என்று சொன்னால், அவர்களுக்கு வழங்கப்பட்ட அந்த தௌராத் வேதத்தை கொண்டு செய்வார்கள். இன்னும் அல்லாஹ் சொல்கின்றான், யாருக்கு, லில்லதீன ஹாது, யூதர்களுக்கு தான். இன்னும் வர்ரப்பானியூன வல் அஹ்தாரு பிமா ஸஃபிது மின் கிதாபில்லாஹ் வ கானு அலைஹி ஷுஹதா, இன்னும் அவர்களிடம் இருந்த உலமாக்கள், மார்க்கத்தை கற்று தெரிந்த உலமாக்கள், அவர்களிடம் இறை வழிபாடு செய்யக்கூடிய அறிஞர்கள், இப்படியானவர்கள் தான் இந்த ரப்பானியூன் அஹ்பார் என்று சொல்லப்படக்கூடியவர்கள். இவர்களும் என்ன செய்தார்கள், நபிமார்கள் எப்படி தீர்ப்பளித்தார்களோ அவர்களுக்கு பின்னால அவர்களிடம் இருந்த இந்த அறிஞர்கள் இவ்வாறு தீர்ப்பு கூறுபவர்களாக இருந்தார்கள். அல்லாஹ் அவர்களுக்கு வழங்கியிருந்த அந்த தௌராத் வேதத்தை கொண்டு, அவர்கள் பாதுகாத்து வைத்திருந்த அந்த வேதத்தின் மூலமாக அவர்களும் தீர்ப்பளிப்பவர்களாக இருந்தார்கள். இதற்கு அவர்கள் சாட்சியாளர்களாகவும் இருந்தார்கள். மனிதர்களை நீங்கள் அஞ்சாதீர்கள், என்னையே நீங்கள் அஞ்சுங்கள் என்று அல்லாஹு தஆலா குறிப்பிடுகின்றான். என்னுடைய வசனங்களுக்கு பதிலாக அற்ப கிரயத்தை நீங்கள் வாங்காதீர்கள். ஒமல்லம் யஹ்கும் பிமா அன்ஸலல்லாஹ், யார் அல்லாஹ் இறக்கியதை கொண்டு தீர்ப்பளிக்கவில்லையோ ஃபஉலாஇக ஹுமுல் காஃபிரூன், அவர்கள் காஃபிர்கள் என்று அல்லாஹ் குறிப்பிடுகின்றான். சகோதரர்களே, இந்த வசனம் எங்களுக்கு தெரியும். யூதர்களுக்கு வழங்கப்பட்ட அந்த தௌராத் வேதம், இந்த வேதம் சம்பந்தமாக அந்த வேதத்தில் என்ன இருந்தது என்பதை அல்லாஹு தஆலா தெளிவுபடுத்துகின்றார். முதலாவதாக என்ன சொல்கின்றான், இன்னா அன்ஸல்ன தௌரா, தௌராத் வேதத்தை நாங்கள் தான் இறக்கி அருளினோம். இவங்களுக்கு தெரியும், குர்ஆன் சில இடங்கள் அல்லாஹு தஆலா பேசுகின்ற போது நாங்கள் என்ற இந்த நடைமுறையில குர்ஆன்ல பல வசனங்களை பார்க்கலாம். இன்னா அன்ஸல்னாஹு ஃபீ லைலத்தில் கத்ர், லைலத்துல் கத்ருடைய இரவில் நாங்கள் தான் இந்த குர்ஆனை என்ன செய்தோம், இறக்கி வைத்தோம். அப்ப நாங்கள் என்று அல்லாஹ் கூறுகிறான் என்றால் சிலர்களுக்கு சந்தேகம் வரலாம், ஏன் அல்லாஹ் தன்னை அதாவது பன்மையாக பேசுகின்றான். சகோதரர்களே, பன்மையாக பேசுவதற்கு இரண்டு காரணங்கள் இருக்குது. நீங்க பார்க்கலாம், குர்ஆன்ல சில வசனங்கள் பன்மையாக பேசுகின்ற போது அது அல்லாஹ்வை தவிர வேற யாரையும் குறிப்பதாக இருக்க முடியாது. அப்ப எனவே அந்த இடத்துல நாம என்ன நினைக்கிறோம், அவ்வாறு பன்மையாக பேசப்பட்டால் மரியாதை பதமாக என்ன செய்யப்படுகின்றது. மரியாதைக்காக ஒருவர் தன்னை என்ன செய்யலாம், நாங்கள் இவ்வாறு செய்தோம் என்று ஒரு தனி மனிதன் கூட சொல்லலாம். எனவே அந்த அடிப்படையில் அல்லாஹு தஆலா என்ன செய்கின்றான், தன்னை தானே கண்ணியப்படுத்தி பன்மையாக்கி பேசுகின்றான் என்பதுதான் நாம் என்ன செய்யணும், அர்த்தமாக எடுக்கணும். சில இடங்களில் நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா, நாங்கள் என்று அல்லாஹு தஆலா குறிப்பிடுவான், யாரை குறிப்பிடுகின்றான் என்றால் தன்னுடைய மலக்கு மார்களை குறிப்பிடுகின்றான். அதாவது சூரத்துல் வாக்கியால வந்து சக்கராத்துடைய நேரத்தில் இருக்கக்கூடிய மனிதன் ஃபலவுலா இதா பலகத்தில் ஃபல்கூம் வஅன்தும் ஹீனஇதின் தன்ஸுரூன் வநஹ்னு அக்ரபு இலைஹி மின்கும் வலாகின் லா தப்ஸுரூன். சக்கராத் ஹால்ல இருக்கக்கூடிய அந்த மனிதனை பத்தி சொல்லும்போது அல்லாஹு தஆலா வஅன்தும் ஹீனஇதின் தன்ஸுரூன், அந்த நேரத்தில் நீங்கள் பார்த்து கொண்டிருக்கின்றீர்கள், வநஹ்னு அக்ரபு இலைஹி மின்கும், நாங்கள் உங்களை விட அவருக்கு சமீபமாக இருக்கிறோம். அல்லாஹ் சொல்றான், நாங்கள் உங்களை விட அவருக்கு என்ன செய்கின்றோம், சமீபமாக இருக்கின்றோம். வநஹ்னு அக்ரபு இலை மின்கும் வலாகின் லா தப்ஸுரூன், ஆனால் நீங்க பார்க்க மாட்டீங்கன்னு சொல்றான். யாரை சொல்கிறதான் அல்லாஹ் நாங்கள் என்று சொல்லி இடத்துல, அந்த மையத்துக்கு அந்த மரணிக்க போகின்ற அந்த மனிதனுக்கு சமீபமாக இருப்பவர்கள் யார் என்றால் மலக்குமார்கள் தான். என்ன நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஒரு மனிதன் மரண தருவாயை அடைந்து விட்டால் மலக்குமார்கள் என்ன செய்வார்கள், வானத்திலிருந்து வருகை தருவார்கள். வார மலக்குமார்கள் டீம் ரெண்டு விதமா இருப்பாங்க, நல்ல மனிதனாக இருந்தால் மௌத்தா போறவர் வெண்மையான முகமுடைய மலக்குமார்கள் வருவார்கள். சொன்னாங்க வந்து அவருடைய பார்வை எந்த அளவுக்கு விசாலமா இருக்குமோ, எவ்வளவு தூரத்தை அவரால் பார்க்க முடியுமோ அந்த அளவுக்கு அவருடைய பார்வை தூரம் எந்த அளவுக்கு படுமோ அந்த அளவுக்கு தூரத்துக்கு என்ன செய்வார்கள், மலக்குமார்கள் வந்து உட்கார்ந்துருப்போம். அப்ப நிறைய மலக்குமார் வருவான், ஒரு ஆள் என்றது அர்த்தம் கிடையாது. அப்ப அவர்களை பார்க்கக்கூடிய இந்த மனிதனுக்கு வந்து மௌத்துக்கு முன்னாலே அல்லாஹ் என்ன செஞ்சிடறான், ஒரு பெரிய மகிழ்ச்சியை உருவாக்குறான். தீய மனிதராக இருந்தால் சொன்னாங்க, கருமையான முகமுடைய மலக்குமார்கள் வந்து கண்ணெட்டும் தூரம் அளவு உட்கார்ந்து இருப்பார்கள். அப்ப அங்கேயே பிரச்சனை ஆரம்பிச்சுருவார்கள். மோசமா இருக்கக்கூடிய மனிதராக இருந்தால் நல்லா பாதுகாக்க வேண்டும். அந்த சக்கராத்துடைய நேரத்திலேயே தன்னுடைய பின் வாழ்க்கை என்ன என்பதை அவர் பார்க்க ஆரம்பித்து விடுவார். அல்லாஹு தஆலா அந்த இடத்துல இருப்பதாக யாரை சொல்கின்றான், உங்களை விட நாங்கள் அவர்களுக்கு நெருக்கமாக இருக்கிறோம் என்றால் அது யாரை குறிக்கின்றது, மலக்குமார்களை தான் குறிக்கின்றது. அப்ப நாங்கள் என்ற வார்த்தை சமயத்தில் அல்லாஹ் என்ன செய்வான், தன்னுடைய அமரர்களை நோக்கமாக வைத்து பேசுவான். சரி, இப்ப இந்த ஆயத்தில் இன்னா அன்ஸல்ன தௌரா, தௌராத்தை நாங்கள் தான் இறக்கிறோம். எங்களுக்கு தெரியும் தௌராத் வழங்கப்பட்ட இறை தூதர் யார், மூசபுனு இம்ரான். மூசபுனு இம்ரான், இம்ரானுடைய மகன் மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம். மூசா நபியுடைய வாப்பாட பேர் என்ன, இம்ரான். சரி, இம்ரான் என்று சொல்லி இன்னொருவருடைய வாப்பாக்கு பேரும் வாப்பாட பேரும் சரியாது, பிரபல்யமான ஆள் ஈசா அலைஹிஸ்ஸலாத்துக்கு வாப்பாட பேர் சொல்ல பாக்குறீங்களா, மரியம் பின்த் இம்ரான். மரியம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுடைய தந்தையின் பேரும் என்னதான், இம்ரான். சரி, அப்ப மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுக்கு தான் என்ன செய்தான், அல்லாஹு தஆலா இந்த தௌராத் வேதத்தை வழங்கினான். சகோதரர்களே, குர்ஆனுக்கும் தௌராத்துக்கும் இடையில் உள்ள வித்தியாசம் எங்களுக்கு தெரியும். குர்ஆன் கொஞ்சம் கொஞ்சமாக இறக்கப்பட்ட வேதம், ஆனா தௌராத் அப்படி வரல. தௌராத் ஒரே தடவையில் அல்லாஹ் எழுதி வழங்கிய வேதம் தான் தௌரா. யாவற்றையும் நாம் ஏட்டில் அவருக்கு எழுதி வழங்கினோம்னு சொல்றாங்களா. அப்ப மூசா நபிக்கு தௌராத் வழங்கப்பட்டது எப்படி? ஏட்டில எழுதி மொத்தமாக வழங்கப்பட்டது. முகமது நபிக்கு மொத்தமாக அப்படி குர்ஆனா என்ன செய்யப்படல, தொகுக்கப்பட்டதே அவங்களுடைய வஃபாத்துக்கு பிறகுதான். அல்வாஹ் ஏடை தூக்கி மூசா எரிந்தார் குர்ஆன் சொல்கின்றது. அப்ப ஏற்கனவே அவர் நபியாக இருக்கின்ற போதே அல்லாஹ் எப்படி ஏடாகவே என்ன செய்து விட்டான், அவருக்கு வழங்கி விட்டான். அப்ப அல்லாஹு தஆலா ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுக்கும் மூசா நபிக்கும் இடையில ஒரு சர்ச்சை நடந்ததுல நபி அவங்க சொன்னாங்க, ரெண்டு பேருக்கு இடையில என்ன ஒரு கருத்து மோதல் நடந்தது, ஒரு சம்பவம் புகாரில் வருது அந்த செய்தி. அதுல ஆதம் அலைஹிஸ்ஸலாம் சொல்லுவாங்கன்னா, அல்லாஹ் தன் கரத்தினால் உனக்கு தௌராத்தை எழுதி வழங்கினான், அல்லாஹ் தன் கரத்தினால் தௌராத்தை உனக்கு எழுதி வழங்கினான் என்று ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொல்லுவார்கள். எனவே தௌராத் வேதம் என்ன, ஒரே தடவையில் அல்லாஹ்வுடைய கரத்தினால் எழுதி வழங்கப்பட்டதாக ஹதீஸில் சொல்லப்பட்டிருக்கிறது. நம்ம குர்ஆன் வந்து எங்களுக்கு தெரியும், குர்ஆன் என்ன செய்யல, அப்படி வரல. குர்ஆன் கொஞ்சம் கொஞ்சமாக என்ன இறக்கப்பட்டது. அல்லாஹ்வுக்கு காரணமும் சொல்றான், இது சப்பிதபிஹி ஃபுஆதக், நபியே உமது உள்ளத்தை ஸ்திரப்படுத்துவதற்காகத்தான் நாங்கள் என்ன செய்தோம். இந்த காவிர்களும் சொன்னாங்க, ஏன் இந்த குர்ஆனை மொத்தமா இறக்கஞ்சு அல்லாஹ்வுக்கு, இப்படி கொஞ்சம் கொஞ்சமா வரது என்ன, மொத்தமாகவே இறக்கிருக்கலாம் தானே. அப்ப இதுவும் அவர்களுடைய விமர்சனங்கள்ல உண்டு. அல்லாஹ் நபிக்கு சொன்னா, நாங்க ஏன் இத இப்படி மொத்தமா இறக்காம கொஞ்சம் கொஞ்சமா இறக்குறோம் என்றால், நீ சப்பி தபிஹி ஃபாதக், உமது உள்ளத்தை ஸ்திரப்படுத்துவதற்காகத்தான். சரி, அப்ப தௌராத் என்ற வேதம் எங்களுக்கு தெரியும், மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுக்கு அருளப்பட்ட வேதம். அல்லாஹு தஆலா மூசா நபிக்கு பின்னால் பனு இஸ்ரவேலர்களில் வருகை தந்த அனைத்து நபிமார்களுக்கும் இந்த தௌராத்தை தான் என்ன செய்தான், வேதமாக ஆக்கினான். அதனாலதான் எங்களுக்கு தெரியும், அல்லாஹ் பின்னால சொல்றான், நபிமார்கள் இதை வைத்து என்ன மக்களுக்கு தீர்ப்பு வழங்கினார்கள் சொல்லு. இந்த தௌராத்தை வைத்து ஒரு ரெண்டு பேர் இல்ல, அவர்களுக்கு பின்னால மூசா நபிக்கு பின்னால வந்த நபிமார்கள், அதே போன்று மார்க்க அறிஞர்கள், இவங்க எல்லாரும் என்ன செய்திருக்கிறார்கள், இந்த தௌராத்தை கொண்டு அவர்கள் மக்களுக்கு தீர்ப்பு வழங்கக்கூடியவர்களாக இருந்தார்கள். பாருங்க அல்லாஹு தஆலா இன்னும் எப்படி வர்ணிக்கின்றான், இன்னா அன்சல்னா தௌராத ஃபீஹா ஹுதா, அதில் நாம் நேர்வழியை வைத்திருந்தோம்னு சொல்கின்றான். சகோதரர்களே, மார்க்க அறிஞர்களுடைய கருத்து இந்த இடத்துல ஹுதா நேர்வழி என்று சொல்லப்படுவது வந்து அல்லாஹ் அறிவு ஞானத்தை சொல்கின்றான், அதில் நாம் ஞானத்தை வைத்திருந்தோம். அல்லாஹு தஆலா ஒளியை வைத்திருந்ததாகவும் சொல்கின்றான். ஒளி என்றால் என்ன, இது ஞானம், ஞானத்தோட சேர்ந்து வர்ற ஒளி என்னன்னு கேட்டீங்க என்று சொன்னா லைட் அல்ல, ஞானத்தோட சேர்ந்து வர ஒளி அமல். ஞானத்தோட சேர்ந்து ஒளி வந்தா அந்த ஒளிக்கு என்ன கருத்து சொல்லுவோம் நாங்க, இல்மும் அமலும். அல்லாஹு தஆலா இல்முடைய சிறப்பையும் என்ன செய்கின்றான், இந்த வசனத்தின் மூலமாக எங்களுக்கு விளக்குகின்றான். சகோதரர்களே, நாங்கள் விளங்க வேண்டிய இன்னொரு இந்த ஆயத்தினுடைய குறிப்பு தான், அன்சல்னா தௌரா, வேதங்களை பொறுத்த வரைக்கும் எங்களுக்கு தெரியும் அன்சல்னா, அன்சல்னா என்ற வார்த்தை பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. நாம் இதை இறக்கி வைத்தோம், இறக்கி வைத்தோம். இதில் மறைமுகமாக அல்லாஹு தஆலா தான் உயரத்தில் இருக்கிறேன் என்பதை தெரியப்படுத்துகின்றான். இவங்களுக்கு தெரியும், மக்களுக்கு மத்தியில ஒரு தவறான நம்பிக்கை இருக்கிறது, அல்லாஹ் என்ன செய்வான், எங்கும் இருப்பான் சொல்லி, எங்கும் நிறைந்தவனே என்று சொல்லி என்ன ஐயமணிவா பாட்டு படிச்சுக்கிறவங்க தெரியும். அப்ப எனவே எல்லா இடத்திலும் இருப்பான் என்று இந்து மத மக்களுடைய அந்த கடவுள் நம்பிக்கை வந்து என்ன, முஸ்லீம்களுடைய உள்ளத்திலேயும் அல்லாஹ் தூணிலும் இருப்பான், துடுமிலும் இருப்பான் என்ற வார்த்தையே அல்லாஹ். ஆனா அல்லாஹ் குர்ஆன்லயோ ஹதீஸ்லயோ எங்கேயுமே அந்த மாதிரியான ஒரு வார்த்தை என்ன, அல்லாஹ் அரசியல் இருக்கிறான் என்பதுதான் என குர்ஆன் ஹதீஸ் மூலமாக சொல்லப்பட்ட விஷயம். இப்ப அல்லாஹ் மேலே இருக்கிறான் என்பதற்கு நாம் இறக்கினோம் என்பதிலிருந்து நமக்கு என்ன செய்து, நாங்கள் இறக்கி வச்சோம். அப்ப இறக்கி வைத்தோம் என்று சொன்னால் மேலுள்ளவர்கள் தான் என்ன செய்வார்கள், இறக்கி வைப்பார்கள். அது மாத்திரமல்ல எங்களுக்கு தெரியும், ஈசா நபியை பத்தி அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லும் போது பர்ரஃபஅஹுல்லாஹு இலை, அல்லாஹ் தன் பக்கம் ஈசாவை என்ன செய்தான், உயர்த்தி கொண்டான். முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ்வை சந்திப்பதற்காக மேராஜுக்கு போனார்கள். எங்கே சென்றார்கள், ஏழு வானத்தையும் கடந்து ஏழாவது வானத்தையும் தாண்டி சித்ரத்துல் முன்தஹா, அது எங்க இருக்கு, ஏழு வானத்தையும் தாண்டி தான் இருக்கின்றது. ஒவ்வொரு வானத்தையும் கடந்து செல்லும் போது எந்தெந்த நபிமார்களை எல்லாம் தான் சந்தித்தேன் என்றதெல்லாம் நபி அவங்க என்ன செஞ்சாங்க, நபி அவர்கள் சொன்னார்கள். ஏழாவது வானத்து கடைசி வானத்தில் யார சந்திச்சாங்க, கடைசி வானத்தில் சந்தித்தது யார, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களே இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களையும் தாண்டி பிறகு சிதரத்துல் முன்தஹா என்ற இடத்துக்கு போறாங்க. ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அந்த இடத்துல நிக்கிறாங்க. அதை தாண்டி நபி அவர்கள் தனியே போய் பிறகு அல்லாஹ்வே என்ன செய்கிறார்கள், சந்தித்து பேசுகின்றார்கள். எங்க நடக்குது, அது வானத்தில் தான் நடக்குது. அப்ப அர்ஷ பத்தி ஹதீஸ் என்ன வந்திருக்குது, அர்ஷ் என்பது ஜன்னத்துல் ஃபிர்தௌஸினுடைய முகடு, அதனுடைய கூரன்னு வந்திருக்குது. ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ் தான் ஜன்னா, சுவர்க்கத்திலே சுவர்க்கங்களிலேயே ஆக உயரத்தில் இருக்கக்கூடிய சுவர்க்கம் எது, ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ் என்ற சுவனம் தான் சொன்னாங்க. அர்ஷுர் ரஹ்மான், ரஹ்மானுடைய அர்ஷு அதனுடைய முகடு, அதனுடைய கூரை. அப்ப எனவே ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ் எங்க இருக்கின்றது, மேலதான் இருக்கின்றது. அப்ப அல்லாஹு தஆலா ஏழு வானத்தையும் கடந்து சென்ற அந்த இந்த சிதரத்தில் முன்தஹா, அல்லாஹ் சொல்றான் சிதரத்துல் முன்தஹா விடம் என்று சொன்ன போது இந்தஹா ஜன்னத்துல் மஅவா, அங்குதான் ஜன்னத்துல் மஅவா என்ற சொர்க்கம் இருக்கிறது என்று சொல்றான். அப்ப இதெல்லாம் எங்க இருக்குது, இதெல்லாம் வானத்துல தான் இருக்குது. இப்ப சுஜூதுல இருக்கிற நேரம் நாங்க என்ன சொல்லுகிறோம், சுப்ஹான ரப்பியல் அஅலா, உயர்வான என் இறைச்சகன். அப்ப உயர்வான இறைச்சகன் என்பது அந்தஸ்திலையும் உயர்ந்தவன் தான், என அவன் தன்னுடைய ஜாத்திலும் என்ன உயர்ந்தவன் தான். இது எல்லாத்தையும் போக இந்த அல்லாஹ் இப்படி வானத்தில் இருக்கின்றான், அரசில் இருக்கின்றான் என்ற இந்த குர்ஆன் ஹதீஸை எல்லாம் சொல்லும் போது சிலர்கள் என்ன செய்வாங்கன்னு சொன்னா அதுக்கு மாற்று விளக்கங்களை சொல்லுவாங்க. அதனாலதான் ஒரு இமாம் கேட்டாரோ, சரி அதெல்லாம் விடுங்க, அதெல்லாம் விடுங்க, அந்த குர்ஆன் ஆயத்து ஹதீஸ் எல்லாம் விடுங்க, அல்லாஹ் மேலே இருக்கிறான் அதை சொல்லலன்னு இருப்பமே, அதை நான் பிரார்த்தனை செய்யும் போது என் கைத்து உயர்த்தும் போது என் கல்பு வானத்தின் பக்கம் தானே போகுது. நான் என் கையை பிரார்த்தனை செய்வதற்காக உயர்த்தினால் என் கல்பு எங்கே செல்கின்றது, இது யாரும் சொல்லி தந்ததில்லையே, இயல்பாக உள்ளம் என்ன செய்து வானத்தை நோக்கி செல்கின்றது. அப்படியானால் என் இறைவன் மேலே இருக்கிறான் என்பதை தான் அது காட்டுகின்றது. அப்ப எனவே எங்கும் இருக்கிறான் என்ற அந்த தத்துவம் என்ன பிழையானது, அல்லாஹு தஆலா அன்ஸல்னா தௌரா, தௌராத்தை நாம் இறக்கினோம் என்று என்ன செய்கின்றான், மேலிருந்து இறங்கப்பட்டது என்பதை சொல்கின்றான். எனவே சகோதரர்களே, இதில் இப்படி ஒரு குறிப்பு இருப்பதையும் நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும். பிறகு அல்லாஹு தஆலா இந்த தௌராத்தை கொண்டு என்ன செய்தார்கள், நபிமார்கள் அன்று வாழ்ந்த யூதர்களுக்கு அவர்கள் சட்டம் கற்றுக் கொடுத்தார்கள், மார்க்க தீர்ப்புகளை வழங்கினார்கள். உண்மையில் சகோதரர்களை இந்த வசனத்திலிருந்து நாங்க தெரிய வேண்டிய பல விஷயங்கள் அதில் எங்களுக்கு தெரியும். அதாவது தௌராத் என்று சொல்லப்பட்டதும் அதில் நேர்வழி இருந்தது என்று அல்லாஹ் சொன்னதும் கூட யதார்த்தத்தில் அல்லாஹ் இறக்கிய அந்த தௌராத்தை தான். இப்போது யூதர்கள் கையில் வைத்திருக்கக்கூடிய அல்லது கிறிஸ்தவர்கள் கையில் வைத்திருக்கக்கூடிய அந்த தௌராத் தான் நீங்க சொல்லப்பட்டதா என்றால் நிச்சயமாக கிடையாது. ஏன், அது மாற்றத்துக்குள்ளாகிவிட்டது. நீங்க கொஞ்சத்தை வெளியில காட்டுறீங்க, அநேகமானத்தை நீங்க மறைச்சிருக்கீங்க என்றது அல்லாஹ் என்ன செய்கின்றான், இதன் மூலமாக வெளிப்படுத்துகின்றான். இப்ப நாங்க எங்களுக்கு முன்னால வந்த ஆயத்து இறக்கப்பட்ட வரலாறு பேசும்போது சொன்னோம், அந்த கொலை அதாவது விபச்சாரம் செய்தவர்களுக்குரிய சட்டத்தையும் என்ன செய்தார்கள், நடைமுறையில வைக்கவும் இல்லை, பிறகு அதை மற்றவர்களுக்கு வாசித்து காட்டும் போது கூட என்ன செய்கிறார்கள், மறைத்துக் கொண்டுதான். அப்ப எனவே இவ்வாறு வேத வசனங்களை மறைப்பது மாற்றுவது அதுல வந்து கோளாறுகளை ஏற்படுத்துவது என்பது யூதர்கள் மூலமாக நடைபெற்ற உண்மை என்பதை அல்லாஹ்வே என்ன செய்கின்றான், குர்ஆன்ல சொல்லி காட்டுகின்றான். எனவே முஸ்லீம்களாகிய நாம் இன்று இருக்கக்கூடிய அந்த யூதர்களுடைய அல்லது கிறிஸ்தவர்களுடைய வேதம் மாற்றப்பட்ட நிலையில் தான் இருக்கின்றது, அது அல்லாஹ் இறக்கிய அதே வடிவத்தில் இல்லை என்பதை நாங்கள் நம்பிக்கை கொள்வோம். எனவே தௌராத் இன்ஜில் வேதங்களை நாம் விசுவாசம் கொள்கின்றோம், அது அல்லாஹ்வுடைய வேதம் என்று விசுவாசம் கொள்கின்றோம். ஆனால் இன்று இவர்களுடைய கையில் இருக்கக்கூடியவைகள் இது உண்மையில் அல்லாஹ் இறக்கிய தௌராத் தானா, அல்லாஹ் இறக்கிய இன்ஜில் தானா என்றால் நிச்சயமாக கிடையாது. சில வசனங்கள் உள்ளதா இருக்கலாம், ஆனால் மாற்றத்துக்கு ஆளாகி இருக்கின்றது. சரி, அடுத்தது என்ன, குர்ஆனுடைய வருகைக்கு பிறகு எங்களுக்கு தெரியும், குர்ஆனுடைய வருகைக்கு பிறகு தௌராத் உரிய வடிவத்தில் இருந்தாலும் கூட சட்டம் எதற்கு என்றால் குர்ஆனுக்கு தான். அல்லாஹு தஆலா இந்த குர்ஆனை அருளிய பிறகு முன்னிய வேதங்களை எல்லாம் என்ன செய்து விட்டான், மாற்றப்பட்டவைகளாக ஆக்கிவிட்டான். கடைசியாக முஹம்மது நபிக்கு வருகை தந்த இந்த வேதம் தான் என்ன, மக்களுக்கு நடைமுறைக்குரிய வேதம். சரி, அல்லாஹு தஆலா பிறகு என்ன சொல்கின்றான், அன்றிருந்த யூத அறிஞர்கள் இந்த குர்ஆனை அவர்கள் பாதுகாத்து வைத்து அனுசிதார்கள், மார்க்கத்தை மக்களுக்கு சொல்லிக் கொண்டிருந்தார்கள் என்று சொல்கிறார்கள். ஆனால் பிறகு அவர்களுடைய நிலைமை மாறிவிட்டது. சகோதரர்களை பின்னால் என்ன செய்து விட்டார்கள்? இந்த வேதத்தை மாற்றி அமைத்து விட்டார்கள். அல்லாஹ்வே குர்ஆன்ல யா அய்யுஹல்லதீன ஆமனு, ஈமான் கொண்டவர்களே, இன்ன கஸீரம் மினல் அஹ்பாரி வர்ருஹ்பான், சூரத்து தௌபால சொல்கின்றான், இந்த யூத அறிஞர்கள் லயாக்குலூன அம்வாலன் நாஸ் பில் பாத்தில், அதாவது மக்களுடைய பணத்தை இவர்கள் என்ன செய்கின்றார்கள், அநியாயமாக சாப்பிடுகின்றார்கள். பொய் மார்க்க சட்டங்களை எல்லாம் சொல்லி என்ன செய்கின்றார்கள், இவர்கள் சாப்பிடுகிறார்கள் என்று அல்லாஹு தஆலா அவர்களை விமர்சிக்கின்றான். அப்ப எனவே ஆரம்பத்தில் நபிமார்களுக்கு பிறகு அவர்கள் என்ன செய்திருக்கிறார்கள், இந்த வேதத்தை மக்களுக்கு சொல்லிக் கொடுத்திருக்கிறார்கள். ஆனால் பிறகு வந்தவர்கள் அதை மாற்ற நிலைக்கு உருவாக்கி இருக்கின்றார்கள். எனவே மார்க்கம் பேசுபவர்கள், மார்க்க அறிஞர்கள் அல்லது மார்க்கம் பேசுபவர்கள், மார்க்கத்தை மாற்றி தன்னுடைய உலகலாபத்துக்காக பேசுபவர்களாக இருந்தால் நிச்சயமாக அவர்கள் விடயத்தில் நாம் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் என்ற ஒரு பாடத்தையும் இந்த வசனம் எங்களுக்கு சொல்கின்றது. எனவேதான் சொல்றோம் பாருங்க, ஃபலா தக்ஷவுன்னா, ஏன் இவ்வாறு வேத வசனங்களை மாற்றினார்கள், ஏன் இந்த வேதத்தை அவர்கள் புறக்கணித்தார்கள், இதற்கு காரணம் மனிதர்கள் மீது ஏற்பட்ட அச்சம்தான். மனிதர்களுக்காக இப்படி இறை வேதத்தை எல்லாம் மாற்றும் நிலைக்கு அவர்கள் ஆராய்ந்தார்கள். எனவே அல்லாஹ் சொல்கிறான், ஃபலா தக்ஷவுன்னா, மனிதர்களை பயப்படாதீர்கள், வக்ஷவுன், என்னை நீங்கள் அஞ்சுங்கள். சோதர்களை, இந்த எங்கட நடைமுறை வாழ்க்கையை நாங்கள் எடுத்துக்கொண்டாலும் கூட எத்தனையோ விஷயங்கள்ல சாதாரணமாக பொண்டாட்டிக்கு பயந்து போய் சொல்றார்கள் இல்லையா? என்னங்கச்சா, மனைவிக்கு என்ன பயம், மனைவிக்கு பயந்து என்ன செய்யறாரு, அல்லாவுக்கு மாறு செய்யறாரு. ஏன், உண்மையை சொன்னால் மனைவி கோபித்து விடுவாள், மனைவி என்ன செஞ்சிருவா, கோபித்து விடுவாள். எனவே பொய்ய ஒன்றை சொல்லி என்ன செஞ்சிருவோம், நிலைமையை சமாளிச்சிருவோம். இப்ப என்னத்தை மறந்துட்டார், இந்த இடத்துல நல்ல ஞாபகத்துல நிக்கிது மனைவி, ஆனா மேல தோற்றம் பார்த்து கொண்டிருக்கிறானே, நான் பொய் சொன்ன அவன் கோபிப்பானே என்றது என்ன? பொய் சொல்ல நேர்ந்தால், பொய்த்தான் சொல்லி ஆகணும் என்றிருந்தால் அந்த இடத்துல எங்களுக்கு நல்லது என்ன, என்னது நல்லது, பொய்யை கண்டிப்பாக தவிர்க்க வேண்டும். பொய் இல்லாமல் நாம் அமைதி காக்கலாம், பொய் இல்லாமல் நாம் என்ன செய்யலாம், அமைதி காக்கலாம், அல்லது சில பொதுவான வார்த்தைகளை பேசலாம். இந்த சில சமயத்தில் மனிதர்களுக்கு என்ன செய்யும், இப்ப ஒருவர் என்ன செய்யறாரு, கோல் அடிக்கிறாருன்னு வைங்க, கோல் அடிக்கிறார், எங்க இருக்கிறீங்கன்னு கேட்கிறார். எங்க இருக்கிறேன்றது நான் சொல்றது பிரச்சனை, சொன்ன சமயத்தில் தேடி வீட்டுக்கு வந்தாலும் வந்துடுவார். எங்க இருக்கிறீங்க, இவர் வீட்டில் தான் இருக்கிறாரு, இப்போ வீட்டில் இல்லைன்னு பொய்ய சொல்லிடுமா, பொய்ய சொன்னா அல்ல என்ன செய்வான் அல்ல. ஆனால் இவருக்கு விருப்பம் இல்லை, அவர் வாரது இந்த சந்தர்ப்பத்தில் பொருத்தம் இல்லை, வீட்டில் இருக்கிறேன் என்றதை சொன்னால் பிரச்சனையாகும். சரி, இவர் என்ன செய்யலாம், நிலைமையை சமாளிக்கலாம், பொய் இல்லாமல் ஒரு மறைவான ஒரு வார்த்தையை சொல்லலாம். உடனே போன் எடுத்துட்டு வெளியே போறாரு, வீட்டுக்கு வெளியே, எங்க இருக்கிறீங்க, வெளியே இருக்கிறேன்றாரு, பொய் சொல்லலையே, உண்மையை தானே சொன்னாரு, அப்படியா இல்லையா, எங்கே இருக்கிறீர்கள் என்ன சொல்றாரு, வெளியே இருக்கிறேன்றாரு. கேட்கிறவர் என்ன நினைப்பாரு, கேட்கிறவர் என்ன நினைப்பாரு, இவர் எங்கேயோ இருக்காரு போல. அப்ப இவர் வந்து இவருடைய வார்த்தையை பாருங்க, இவருடைய வார்த்தை என்ன இல்ல, பொய் அல்ல இவர் சொன்னது. அப்ப எனவே சில சமயத்துல வந்து சில தர்ம சங்கடமான சில சூழ்நிலைகள் வரும், விளங்கிச்சா. அப்ப பொய்ய சொல்லலாமா, அதை விட சிறந்தது மௌனம் காப்பது. இப்ப ஒருவர் கேட்கிறார், நீங்க எங்க இருக்கிறீங்க, இவருக்கு உண்மையை சொல்ல விருப்பம் இல்ல, சும்மா இருக்கிறார், ஒன்றும் சொல்லாம பதில் சொல்லாம என்ன, சும்மா இருக்கிறார். ஏன், சொன்னால் பொய் சொல்ல வரும். எங்களுக்கு தெரியும் மார்க்கம் மூன்று சந்தர்ப்பங்கள்ல மனிதனுக்கு என்ன பொய் சொல்வதற்கு அனுமதித்திருக்கிறது, அப்படித்தானே. அது இப்ப போர்க்களத்துல என்ன செய்யலாம், பொய் சொல்லலாம். போர்க்களத்துல உண்மை பேசலாமா, எதிரி பிடிச்சிட்டாங்க சொன்ன எங்க உங்களுடைய ஆயுதங்கள் எல்லாம் வச்சுக்கிறதோ, இன்ன கேம்ப்ல இன்ன இடத்துலதான் ஆயுதம் எல்லாம் இருக்குதுன்னு சொல்றதா, இல்ல அல் ஹர்பு ஹிதா சொன்னாங்க, போர் வந்து தந்திரம், அந்த இடத்துல பொய் பேசுறதுக்கு மார்க்கமே அனுமதிக்குது, தாராளமா நீங்க என்ன செய்யலாம், பொய் பேசலாம். இன்னும் என்ன சொன்னார்கள், பொய் பேசுவதற்கு அனுமதிக்கப்பட்ட நேரத்தில் இன்னொன்று என்ன, நபி சொல்றாங்க, இரண்டு மனிதர்களுக்கு மத்தியில் இணக்கத்தை உருவாக்குவதற்கு பொய் பேசுபவன் பொய்ய நல்லா, நல்லா கவனிச்சு பாருங்க, இரண்டு மனிதர்களுக்கு இடையில இணக்கத்தை, அவர்களுக்கு இடையில ஒற்றுமையை உருவாக்குவதற்காக ஒருவர் பொய் பேசுகின்றார், அவர்கிட்ட போய் சொல்றாரு நீங்க தான் அவரை கோவிச்சு கொண்டிருக்கீங்க, ஆனா அவர் மாஷால்லா அவங்களோட மிச்ச முகப்பத்தில் அவர் அங்க சீடி பாஞ்சு கொண்டிருக்காரு, இவர் போய் என்ன சொல்றாரு, அவர் உங்களோட மிச்ச முகப்பத்தில் தான் இருக்காருன்னு சொல்லி போய் சொல்றாரு. எதற்காக, இணக்கத்தை உருவாக்குவதற்காக. நபி அவங்க சொன்னாங்க, ரெண்டு பேருக்கு இடையில இணக்கத்தை உருவாக்குறதுக்காக பொய் பேசுபவன் வந்து அவன் பொய்ய நல்லன்னு சொன்னான். சரி, மூன்றாவது என்ன, மூன்றாவது கணவன் மனைவிக்கு இடையில. அவர்கள் ஒருவர் மற்றவரை திருப்திப்படுத்துவதற்காக, நல்ல ஞாபகம் வச்சுங்க, ஏமாற்றுவதற்காக அல்ல. ஏமாத்துறது போய் சொல்றாங்க முன்னாடி இல்ல, இவர் சமயத்துல மனைவி ஆக்கி வச்சிருக்கிறாங்க, சாப்பாடு அவ்வளவு ருசியா இல்ல, முன்னாடி கேட்கிற என்னப்பா நல்லா இருக்குதான்னு சொல்லி என்ன செய்யறாரு, மாஷா அல்லான்றாரு. சரிங்களா, மாஷா அல்லா நல்ல டேஸ்டா இருக்குதே அப்படின்றாரு. இது வந்து அதாவது இவர் யதார்த்தமா இல்ல, இருந்தாலும் இந்த இடத்துல மோசம் சரியில்லைன்னு சொன்னா என்ன, மனைவி மனம் உடைந்து போவாள். அப்ப எனவே அவளை திருப்திப்படுத்துறதுக்காக தனக்கு விருப்பம் இல்லாட்டியும் என்ன செய்யறாரு, இப்படி பேசுறாரு. ஏமாத்துறதுக்காக போய் சொல்லலாமா என்றால் நிச்சயமாக அது கூடாது. எனவே கணவன் மனைவி ஒருவர் மற்றவரை திருப்திப்படுத்துவதற்காக, அதே போலதான் கணவன் ஒரு சாமான கொண்டாந்து கொடுக்கிறாரு, மனைவிக்கு பிடிக்கல, நீங்களாவது சாமான் கொண்டாடுறதாவது மூத்துல பாயாம மஷாலா நல்லா இருக்குதே ஜசாக்கல்லா ஹைர், பிடிக்கல இருந்தாலும் என்ன நல்லா இருக்குதே ஜசாக்கல்லா ஹைர் செய்யறாங்க மனைவி சொல்றாங்க. அப்ப எனவே எதுக்காக இந்த இடத்துல சொல்லப்பட்ட இந்த வார்த்தை யதார்த்தம் அல்ல. ஆனா எதற்காக அந்த மனைவி பயன்படுத்துகின்றால், கணவனுடைய மனசில செய்யக்கூடாது, உடைக்க கூடாது என்பதற்காக. அப்ப எனவே ஒருவர் மற்றவரை திருப்திப்படுத்துறதுக்காக மார்க்கமே என்ன செய்யுது, அந்த இடத்துல பொய் பேசுவதை அனுமதிக்கின்றது. நல்ல ஞாபகத்தில் வச்சுக்கோ, மீண்டும் சொல்கிறேன், ஏமாற்றுவதற்காக அல்ல. இந்த மனைவிட்டு பொய் சொல்ல நபியை அனுமதிக்கிறான் சொல்லி இவர் என்ன செய்யறாரு, போலி வாழ்க்கைய ஏமாற்றத்திலே கொண்டு போகின்றார். இது சரி வருமா, சரி வர மாட்டார் சகோதரர்களே. எனவே அல்லாஹ் சொல்கின்றான், பலா தக்ஷவுன்னாஸ், மனிதர்களை நீங்கள் அஞ்சாதீர்கள். நல்ல கவனத்தில் வச்சுக்கோங்க, நல்ல கவனத்தில் வச்சுக்கோங்க சகோதரர்களே. இது நம்மளுடைய வாழ்க்கையில பல சந்தர்ப்பங்கள் நடக்குது. முதியருக்கு பயந்து அல்லாவுக்கு மாறு செய்கின்றார், மனைவிக்கு பயந்து அல்லாவுக்கு மாறு செய்தார், ஆசிரியருக்கு பயந்து அல்லாவுக்கு மாறு செய்கின்றார். எனக்குச்சா, அப்ப இந்த இடங்கள்ல அல்லாவை அஞ்சு நிக்க வேண்டிய மனிதன் ஏனையவர்களை என்ன செய்கின்றான். இப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஜைனபுடைய திருமண விஷயத்துல எங்களுக்கு தெரியும், நபி அவர்களுக்கு திருமணம் செய்வது விருப்பம் இல்லாமல் இருந்துச்சு. எனக்குச்சா, நபி அவர்கள் யாரை பயந்தார்கள், மக்கள் குறை சொல்வார்கள் என்று பயந்தார்கள். சரிதானே, என்ன தன்னுடைய வளர்ப்பு மகனுடைய மனைவி, அவர் தலாக் சொல்லிட்டாரு, அல்லாஹ் திருமணம் முடிச்சு வைக்கிறான் ஜைதம் நாயகி அவர்களை. இப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மனிதன் என்றவர்கள் அஞ்சத்தான், ஊர்ல உள்ள மக்கள் என்ன பேசுவாங்க நினைச்சா. அப்ப அல்லாஹ் என்ன சொல்றான், அத்தஹ்ஷவுனஹும், அவர்களுக்கு நீ பயப்படுகிறீரா, ஃபல்லாஹு அஹக்கு அன் தஹ்ஷா, நீ ரொம்ப பயப்படுறதுக்கு தகுதியானவன் அல்ல. சும்மா யோசிச்சு பாருங்க, எத்தனை ஃபங்க்ஷன் சுபஹானல்லாஹ், எத்தனை கல்யாண வீடு சுபஹானல்லாஹ், யாருக்கு பயந்து நாங்க போறோம், இந்த இடத்துல அல்லாஹ்வுக்கு பயந்து அவாய்ட் பண்ண வேண்டிய நாங்க என்ன செய்கின்றோம், இல்ல போவாட்டி கோவிச்சு கொள்வாங்க. மாஷா அல்லாஹ், மனிதன் கோவிப்பான் என்று மனசுல பெரிய வருத்தமா இருக்குது, ஆனா படைச்சவன் கோவிப்பானே அது கவலை இல்லையா. எனவே நாங்க அல்லாஹ் எச்சரிக்கின்றான், நீங்கள் அல்லாவை அஞ்ச வேண்டிய இடத்துல நீங்க என்ன செய்யக்கூடாது, மனிதர்களை அஞ்சாதீர்கள், ஃபலா தக்ஷவுன்னாஸ், மனிதர்களை அஞ்சாதீர்கள், வஹ்ஷௌனி, என்னை அஞ்சுங்கள் என்றுலாம் சொல்கின்றான். சகோதரர்களே, இன்னும் அல்லாஹ் தஆலா வலா தஷ்தரூ பிஆயாதி ஸமனன் கலீலா, நீங்கள் என்னுடைய வசனங்களை விற்று சாப்பிடாதீர்கள் சொல்றான். எனவே அல்லாஹ்வுடைய இது விசேஷமாக உலமாக்களுக்கு சொல்லப்பட வேண்டியது. எனவே அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை மக்களுக்கு சொல்லும் போது பணக்காரத்துக்கு ஏத்த, பணக்காரருக்கு ஏத்த மாதிரி சட்டம் சொல்லி என்ன, அப்பதான் என்ன செய்வாரு, அவர் ஆதியா கொஞ்சம் கூட தருவார். எனக்குச்சா, அப்ப எனவே பணக்காரர்களுக்கு ஏற்ற மாதிரி, சமுதாய மக்களுக்கு ஏற்ற மாதிரி, ஊருக்கு ஏற்ற மாதிரி, நாட்டுக்கு ஏற்ற மாதிரி என்ன செய்யறாரு, மார்க்க சட்டங்களை வந்து வளைக்கிறார். அல்லாஹ் சொல்றான், என்னுடைய வசனங்களை விற்று சாப்பிடாதீர்கள் நீங்க, இது மிக கடுமையான குற்றம். அல்லாஹு தஆலா மிக கடுமையாக என்ன செய்வான், இதற்காக தண்டிப்பான் என்று அல்லாஹு தஆலா எச்சரிக்கையை விடுத்து, பிறகு வமன்லம் யஹ்கும் பிமா அன்ஸலல்லாஹ், அல்லாஹ் இறக்கியதை கொண்டு யார் சட்டம் சொல்லவில்லையோ, ஃபஉலாஇக ஹுமுல் காஃபிரூன், அவர்கள் காஃபிர்கள் என்று சொல்கின்றான். சகோதரர்களே, கவனித்து நோக்க வேண்டிய ஒரு முக்கியமான ஒரு பகுதி இந்த வசனம். இந்த ஆயத்தினுடைய கடைசி துண்டு இருக்குதே, யார் அல்லாஹ்வுடைய சட்டத்தை கொண்டு தீர்ப்பு வழங்கவில்லையோ அவர்கள் காஃபிர்கள் என்று அல்லாஹ் சொல்கின்றான். இவங்களுக்கு தெரியும், இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய இஸ்லாமிய நாடுகள், அதாவது முஸ்லிம் தலைவர்கள் ஆட்சி செய்யக்கூடிய நாடுகள், இந்த அனைத்து நாடுகளிலும் அல்லாஹ்வுடைய சட்டம் தான் ஆட்சி சட்டமாக இருக்கின்றதா என்று கேள்வி கேட்டால், இல்லை என்றுதான் பதில் சொல்ல வரும். அப்படித்தானே, ஒரு சில நாடுகளை தவிர எல்லா நாடுகளிலும் அப்படி இருக்கின்றதா என்றால் இல்லை. அப்படியானால் அந்த நாட்டை ஆட்சி செய்யக்கூடிய தலைவர்கள் இவர்கள் காவிர்களா, கேள்வி வரும். அல்லாஹு தஆலா என்ன சொல்கின்றான், யார் அல்லாஹ்வுடைய சட்டத்தை கொண்டு ஆட்சி செய்யவில்லையோ, தீர்ப்பளிக்கவில்லையோ, ஃபஉலாஇகஹுமுல் காஃபிரூன். ஒரு மனிதனை காஃபிர் என்று சொல்வது வந்து ஒரு ஒரு, அதாவது மிச்சம் ஆய்வு செய்து, மிகவும் ஆய்வு செய்து, மிகவும் தீர்க்க விசாரித்து, மிக கடுமையான நிலைப்பாடுகளுக்கு பிறகுதான் நிதியோனும் ஒரு மனிதன் அந்த முடிவுக்கு வரும். இப்ப இந்த இடத்துல எங்களுக்கு தெரிய மூலமாக்கள் இந்த ஆயத்துக்கு விளக்கம் சொல்லும் போது, அதாவது ஒரு மனிதன் அல்லாஹ்வுடைய சட்டத்தை மறுத்தால், என்னச்சா அல்லாஹ்வுடைய இந்த சட்டத்தை இப்படி அல்லாஹ் சட்டம் போட்டிருக்கிறான், இதெல்லாம் ஏற்றுக்கொள்ள முடியாது என்று என்ன செய்கின்றார், அல்லாஹ்வுடைய சட்டத்தை மறுக்கின்றான். அல்லது அல்லாஹ்வுடைய சட்டத்தை விட வேறு ஒரு சட்டத்தை சிறப்பாக நினைக்கின்றார். உதாரணமாக களவெடுத்தா கைவற்றது, அது அந்த காலத்துக்கு பொருத்தம், இந்த காலத்துக்கு பொருத்தம் இல்லை, அதை ஏற்றுக்கொள்கிறேன் நான், ஆனால் இன்றைய காலத்துக்கு அது பொருத்தமற்றது என்று பேசுகின்றார். பாருங்க, ஏற்றுக்கொள்கிறார் ஆனால் நடைமுறைக்கு சாத்தியமற்றது என்று பேசுகின்றார். ஒருவர் முதல்ல நான் சொன்னால் எப்படியானால் அவர் மறுக்கிறார், இதெல்லாம் இன்றைக்கு அமல் செய்ய முடியாது, அது யோசித்து வைங்க என்றார். இரண்டாம் அவர் என்ன செய்கின்றார், அவர் ஏற்றுக்கொள்கின்றார் ஆனால் இன்றைய காலகட்டத்துக்கு பொருத்தம் இல்லை, ஏன் இது ஒட்டகம் போன காலத்தில் இறங்கினது, அதனால் இந்த ஃபிளைட் போற காலம், இந்த காலத்துக்கு இந்த சட்டங்கள் என்ன பொருத்தமற்றது என்று என்ன செய்கின்றார். இந்த சிந்தனையில ஒரு மனிதன் அல்லாஹ்வுடைய சட்டத்தை அமுல்படுத்துவதை விட்டால் அவன் காஃபிர் தான். இவருக்கு சட்டம் என்ன, இவர் காஃபிர் தான். ஆனால் அல்லாஹ்வுடைய சட்டத்தை ஒருவர் ஏற்றுக்கொள்கின்றார், அதனை இந்த காலத்துக்கு பொருத்தமானது என்பதையும் என்ன செய்கின்றார், நம்புகின்றார். ஆனால் ஏதோ உலக லாபம் அதை நடைமுறைப்படுத்துவதற்கு நடைமுறைப்படுத்தாமல் இருப்பதற்கு காரணமாகிறது. ஏதாவது கிடைக்கக்கூடிய வருமானங்களோ அல்லது வேறு யாருடைய வேறு நாட்டவர்களுடைய முகப்பத்தோ இப்படி ஏதாவது ஒரு காரணத்தை வச்சு என்ன செய்கின்றார், நடைமுறைப்படுத்தாமல் இருக்கின்றார் ஆனால் ஏற்றுக்கொள்கின்றார். இது அல்லாஹ்வுடைய சட்டம், நான் ஏற்றுக்கொள்கின்றேன், இதுதான் பொருத்தமானது என்பதையும் என்ன செய்கின்றார். அப்ப மனதால அதை நம்பக்கூடிய ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனிதர் செயல்ல பிழை செய்தால் இதை வைத்து உலமாக்கள் என்ன செய்ய மாட்டார்கள் என்று சொன்னால் காஃபிர் என்று சொல்ல மாட்டார்கள். எனவே இந்த ஆயத்தில் சொல்லப்படக்கூடிய ஒமல்லம் யஹ்கும் பிமா அன்ஸலல்லாஹ், இது யூதர்கள் விஷயமாகத்தான் வந்திருக்கிறது, என்ன அவங்க அல்லாஹ்வுடைய சட்டத்தை என்ன செய்யல, அப்ப அல்லாஹ்வுடைய சட்டத்தை யூதர்கள் நடைமுறைப்படுத்தல, எனவே அவர்கள் காஃபிர்கள் என்று அல்லாஹு தஆலா எச்சரிக்கின்றான். அவர்கள் விஷயமாக வந்தாலும் கூட இது எல்லா காலத்து எல்லா முஸ்லீம்களுக்கும் கூட என்ன பொருந்தக்கூடியதான். சரி, அப்ப யாரை நாம் காவிர் என்று சொல்லுவோம், எனவே இந்த வசனத்துக்கு விளக்கம் சொல்லக்கூடிய உலமாக்கள் குஃபுர் தூன குஃபுர்னு சொல்றாங்க. அதாவது மார்க்கத்தை விட்டும் வெளியேற்றக்கூடிய குஃபுரும் இருக்கிறது, மார்க்கத்தை விட்டும் வெளியேற்றாத குஃபுரும் இருக்கின்றது. அது என்னடா மார்க்கத்தை விட்டு வெளியேற்ற குஃபுர், மார்க்க வெளியேற்ற குஃபுர். இப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஒரு ஹதீஸ்ல சொல்றாங்க பாருங்க, சிபாபுல் முஸ்லிமி ஃபுசூக்குன்னு, ஒரு முஸ்லிமே ஏசுவது பாவம் தான், குஃபுர், அவனை கொல்லுவது குஃபுர் தான், அவனை கொல்றது. அப்ப ஒரு மனிதன் ஒரு முஸ்லீம் இன்னொரு முஸ்லீமை கொலை செய்தால் கொலை செய்ததன் மூலமாக இவன் காஃபிராகுவானா என்றால் காஃபிராக மாட்டான். இது எல்லாரும் என்ன ஏற்றுக்கொண்ட சட்டம், அதாவது ஹவாரிஜிகளை தவிர மற்ற ஏனைய எல்லா இஸ்லாமிய அறிஞர்களும் என்ன சொல்றாங்க, இல்ல ஏன் அல்லாஹு தஆலா குர்ஆன்ல வந்து وَإِنْ طَائِفَتَانِ مِنَ الْمُؤْمِنِينَ اقْتَتَلُوا மூமின்களின் இரு சாரார்கள் ஒருவர் மற்றவரை வெட்டி கொண்டால், சண்டை பிடிக்கிறான், ஆளுக்கால் வெட்டி கொள்றான், ஆளுக்கால் வெட்டி கொள்றவங்களை பத்தி அல்லாஹ் எப்படி சொல்றான், மூமின்கள் சொல்றான், அவங்களுக்கு ரெண்டு பேருக்கு இடையில நீங்க இணக்கத்தை உண்டாக்குங்க. அவங்க யாரு, அவங்க மூமின்கள், பாருங்க ஆளுக்கால் வெட்டி கொள்றான், எவன் வெட்டுனாலும் அவன் காவிர், உடனே அவனை வெட்டுங்க சொல்ற, என்ன சொல்கின்றான், மூமின்கள் இரு சாரார்கள் சண்டை பிடித்துக் கொண்டால் என்ன என்ன வார்த்தை பாவிக்கப்படுதுன்னு சொன்னா, அதாவது கொலை செய்து கொள்கின்றார்கள். அல்லாஹ் என்ன சொல்றான், அவ்விருவருக்கு இடையில நீங்க என்ன செய்ய, இணக்கத்தை உருவாக்குங்கள். அப்ப ஒருவர் மற்றவரை கொலை செய்வதன் மூலமா காவிர் என்றா, அங்க இணக்கத்தை எப்படி உண்டாக்குறது, அவனை கொள்ளணும். அல்லாஹ் என்ன சொல்றான், இணக்கத்தை உருவாக்குங்கள், ஒன்று அநியாயமாக அத்துமீறி வருகிறது என்றார், ஒரு சாரார் மூமின்கள் ஒரு சாரார் இன்னொரு மூமின் சாராருக்கு எதிராக அத்துமீறி வந்தால், யார் அத்துமீறி வருகிறார்களோ அவர்களோடு நீங்கள் சண்டை பிடிங்கள் சொல்றான், அல்லாஹ்வுடைய சட்டத்தின் பக்கம் அவர்கள் திரும்பும் வரைக்கும் அவர்களோடு நீங்கள் போர் செய்யுங்கள். அப்ப காவிராக இருந்தால் அல்லாஹ் இணக்கத்தை உருவாக்குங்கன்னு செய்ய மாட்டான். அவனா ஹதீஸ் என்ன வருது, மூமினை கொலை செய்வது வந்து குஃபுர் என்று நபி சொல்றான். அப்ப இந்த குஃபுருக்கு என்ன வழக்கம் என்றா, மார்க்கத்தை விட்டு வெளியேற்றாத குஃபுர். அதனாலதான் சிறிய குஃபுர் பெரிய குஃபுர் என்று குஃபுர் என்று செஞ்சுக்கிறாங்க உலமாக்கள், இரண்டு வகையாக பிரித்திருக்கின்றார்கள். சரி, அது எனவே மார்க்கத்தினுடைய சட்ட திட்டங்களை யாரு வாழ்க்கையில வந்து நடைமுறைப்படுத்தவில்லையோ, அதை கொண்டு ஆட்சி செய்யவில்லையோ, அவருடைய எண்ணத்தை நீயத்தை பொறுத்துதான் அவர் காவிராகுவதும் ஆகாமல் இருப்பது. மார்க்க இந்த அல்லாஹ்வுடைய சட்டங்களை மறுத்து அவைகள் நடைமுறை சாத்தியமற்றது, இந்த காலத்துக்கு பொருத்தம் இல்லாதது, இல்லாட்டி அதை இன்றைக்கு செய்ய முடியாதுன்னு ஒருவர் மறுத்து பேசுகிறார் என்று சொன்னால், மறுத்து பேசக்கூடிய அந்த மனிதன் நிச்சயமாக நிகழ்வாரு, அவர் காபிராக ஆகிவிடுவார். இல்லாவிட்டால், இல்லாவிட்டால் என்ன நடக்கும்? அவர்களை சிறிய குகுரை செய்தவர்களாகத்தான் என்ன செய்யப்படும், கருதப்படும். எனவே அல்லாஹு தஆலா இந்த வசனத்தின் மூலமாக தௌராத் வேதத்தினுடைய சிறப்பை எங்களுக்கு விளங்கப்படுத்தியிருக்கின்றான். நபிமார்கள் அந்த வேதத்தை கொன்று ஆட்சி செய்தார்கள் என்பதை சொல்கின்றான். நபிமார்களுக்கு பின்னால் வந்த அறிஞர்கள் அதை கொண்டு ஆட்சி செய்தார்கள் என்று சொல்கின்றான். எனவே மனிதர்களுக்கு நீங்கள் பயந்து மார்க்க சட்டங்களை மாற்றக்கூடாது என்பதை விளக்குகின்றான். மனிதர்கள் தரக்கூடிய அந்த உலகலாபத்தை எடுத்து அல்லாஹ்வுடைய வார்த்தைகளை என்ன செய்யக்கூடாது, நீங்கள் மாற்றிவிடக் கூடாது என்று சொல்கின்றான். அல்லாஹ்வுடைய அல்லாஹ் இறக்கிய சட்டங்களை கொண்டு நாம் மக்களுக்கு தீர்ப்பு வழங்காவிட்டால் இஸ்லாமிய மார்க்க அடிப்படையில் அது ஒரு பாரிய குற்றம். சகோதரர்களே, அல்லாஹ் வேதத்தை இறக்கியது மக்களுக்கு மத்தியில் மார்க்க தீர்ப்புகளை வழங்கி அவர்களுக்கு அதன் மூலமாக நேர்வழியை காட்டுவதற்காகத்தான். எனவே அல்லாஹ்வுடைய சட்டம் எதுவோ அதுதான் சமுதாயத்துக்கு உகந்த சட்டம். எனவே அந்த சட்டத்தை வாழ்க்கையில நடைமுறைப்படுத்துறதுதான். இப்ப நமக்கு சமயத்துல உலகத்துல நிறைய நாடுகள்ல அந்த சட்டம் இல்லையே, நிறைய நாடுகள்ல இந்த இஸ்லாமிய சட்டம் நடைமுறைப்படுத்து, நிறைய நாடுகள்ல மொத்த உலகமே நடத்தாட்டியும் கூட அதுதான் சிறந்தது. மொத்த உலகமே நடத்தாட்டியும் கூட என்ன, அதுதான் சிறந்தது. யாரெல்லாம் அல்லாஹ்வுடைய சட்டத்துக்கு புறம்பாக ஆட்சி செய்வார்களோ நிச்சயமாக அவர்களுடைய வாழ்க்கையில் அதற்குரிய பலாபலனை அவர்கள் என்ன செய்வார்கள், கண்டறிவார்கள். அல்லாஹு தஆலா தொடர்ந்து அடுத்த வசனத்தில் இன்னும் தௌராத்தில் இருக்கக்கூடிய இன்னும் ஒரு, அதாவது பழி எடுக்கக்கூடிய ஒரு சட்டத்தை பற்றி பேசுகின்றான். இன்ஷா அல்லாஹ் அடுத்த வகுப்பில் நாம் என்ன செய்வோம், அதை பற்றி பேசுவோம். நாம் இந்த வசனத்தின் மூலமாக பயன்பெற்ற மக்களாக அல்லாஹு தஆலா எங்கள் எல்லோரையும் ஆக்கி அருள் புரிவானாக. وآخر دعوانا أن الحمد لله رب العالمين صلى الله وسلم وبارك على نبينا محمد وعلى آله وصحبه أجمعين والحمد لله رب العالمين.